துவைதம் விளக்கம் கொடுத்தா அப்ப அந்த நாவே இருக்க வேண்டாமே, துவைதம் நேரடியா அந்த வேதங்கள் சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்கின்றார்கள், அநியாயம் என்பது மறுதலை பொருளை குறிக்கும் சொல்லுதானே. ஆமா, நியாயத்துக்கு நேர்மாறான ஒரு செயலைத்தான் அநியாயம்ங்கிற சொல்லு குறிக்கிறது. அப்போ நியாயத்துக்கு நேர்மாறானது அநியாயம்னு சொல்லும் போது, நியாயத்துக்கு நேர்மாறான அநியாயம்னு ஒண்ணு இருந்தா, அப்ப அந்த அநியாயத்துக்கு நேர்மாறான நியாயம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ரெண்டு விஷயங்கள் இருந்தா தானே நீங்க ஒன்றுக்கு ஒன்று மறுதலைன்னு சொல்ல முடியும் இல்லையா? ரெண்டு விஷயங்கள் இருக்கணும், இதுக்கு அது மறுதலை, அதுக்கு இது மறுதலைன்னு சொல்ல முடியும். ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு மறுதலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி இரண்டுக்கு மாறானதுன்னு சொல்லும் பொழுதே, அப்ப இரண்டுன்னு இருக்க போய் தான் இரண்டுக்கு மாறானதுங்கிற பேச்சு வருது. எனவே நியாயம்னு ஒண்ணு இருக்க போய் தான் அநியாயம்னு பேச்சு வருது. அதனால துவைதமா துவைதம்னு இருக்க போய் தான் அத்வைதம்னே சொல்ல நேர்ந்தது என்று அப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்து, எனவே இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் தான், ரெண்டு இல்லைன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப நாமளும் இறைவனும் உயிரும் ரெண்டு பொருள்கள் தான் சொல்றோம். இப்ப மத்துவ துவைதிகளும் அப்படியேதான் சொல்றாங்க. அப்படின்னா நாம பொருளால மட்டும்தான் ரெண்டுங்கிறோம், மத்தபடி ரெண்டு அல்லன்னு தான் சொல்றோம். ரெண்டு அல்லங்கிறதுனாலே ரெண்டுன்னு சொல்லணும் அப்படிதான் சொல்லல. இன்னொரு வகையால் ரெண்டாக இல்லை, பொருள்தன்மையால் மட்டும் ரெண்டாக இருந்தும் பெரிப்பற்ற கலப்புத்தன்மையினாலே ரெண்டற்று விளங்குகின்றன இந்த இறைவனும் உயிரும் நாம சொல்றோம். அவங்க என்ன, கலப்பும் கிடையாது. அதனால துவைதவாதிகள் நம்மிடமிருந்து வேறுபடுகின்றார்கள். நாம் சொல்கின்ற இரண்டற்ற கலப்பினை இறைவனுக்கும் உயிருக்கும் இடையே அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அந்த கலப்பே இருக்கக்கூடாது, இருளும் ஒளியும் மாறிதான். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது ஒரு இடத்துல. அந்த மாதிரி அவர்கள் விளக்கம் சொல்லி போகின்றார்கள் மறுதலை பொருள் சொல்பவர்கள். இது அவ்வளவு சிறப்பான பொருள் அன்று என்பதை நீங்கள் கேட்கும் போதே புரிந்திருக்கலாம். அப்புறம் வைணவத்திலே அத்வைதம் என்று சொல்லிருக்கு, அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றார், அவர்கள் இன்மை பொருள் விளக்கம் கொடுக்கின்றார்களா அல்லது மத்துவர்கள் போல மறுதலை பொருள் விளக்கம் கொடுக்கின்றார்களா அல்லது நம்மை போல சாதிரிசிய அண்மை பொருள் விளக்கம் கொடுக்கின்றார்களா, இது பேத பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தான்னா, வைணவத்திலும் வைணவ ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியார் அவர்கள் அத்வைதம் என்ற சொல்லிற்கு இன்மை பொருள் விளக்கமே கொள்கின்றார்கள். இன்மை பொருள் தான் மத்துவரும், மத்துவ மதத்திலையும் மகாவிஷ்ணு தான் வழிபாடு கடவுள், வைணவத்திலையும் மகாவிஷ்ணு தான் பரம்பொருள், மத்துவத்திலையும் மகாவிஷ்ணு தான் பரம்பொருள். ஆனா அத்வைதத்துக்கு கொடுக்கிற விளக்கம் ஒண்ணு போல இல்ல, ரெண்டு பேரும் மறுதலை பொருளை கொடுக்கல. மத்துவ மதத்துல மறுதலை பொருள் விளக்கம் இரண்டு அல்லன்னு சொல்லும் போதே இரண்டுக்கு நேர்மாறான ஒன்று என்பது பெறப்படுது இல்லையா, அப்ப ஒன்றுக்கு மாறான இரண்டும் பெறப்படும் அப்படின்னு அவங்க மறுதலை விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா வைணவத்தில அத்வைதம் என்ற சொல்லுக்கு இன்மை பொருள் விளக்கமே கொடுக்கின்றார்கள். இரண்டு இல்லை, துவைதம் இரண்டு, அத்வைதம் இரண்டு இல்லை. அப்ப இது சங்கராச்சாரியார் கொடுத்த விளக்கம் போல் அல்லவா இருக்கின்றது என்று நாம் ஐயம் கொள்ளலாம். சங்கராச்சாரியருடைய ஏகான்வாதத்திலே இரண்டு இல்லை, அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று கூறி இறைவன் என்றும் உயிர் என்றும் இரண்டு பொருள்களே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் வைணவத்திலேயும் அத்வைதம் என்று சொன்னால் துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று சொல்லி அதற்காக இறைவன் என்றும் உயிர் என்றும் ரெண்டு பொருள்களே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அப்படி ஏகான்வாதம் போல் கொள்ளக்கூடாது. அப்ப அவங்களும் இரண்டு இல்லைன்னு சொல்றாங்க அத்வைதம்னா, இங்க உங்க வைணவத்திலும் இரண்டு இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப எந்த விதத்தில் சங்கர வேதாந்தத்தில் இரண்டு இல்லைன்னு சொல்வதற்கும் உங்க வைணவத்தில் இரண்டு இல்லை சொல்வதற்கும் எந்த விதத்தில் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் சொல்கின்ற பதில், ஐயா அத்வைதம் என்ற சொல் நீங்கள் எல்லாம் என்ன கருதி கொண்டிருக்கின்றீர்கள், நம்ம கருத்து என்ன, அத்வைதம் என்ற சொல் ஏன் எழுந்தது உபனிடதங்கள்ல, எதை குறிக்க எழுந்தது, இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை குறிக்க எழுந்தது, அதை அவர்கள் உடன்பட தயாரா இல்லை. வைணவத்தில் அந்த அடிப்படை வேற்றுமை உடையவர்கள் இவர்கள் மட்டும்தான். இந்த தனித்தன்மையை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். சங்கர வேதாந்தத்தில் ஆகட்டும், மத்துவ வேதாந்தத்தில் ஆகட்டும், நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஆகட்டும், எல்லாரும் ஒரு பொது ஒற்றுமை உடையவர்கள். என்னவென்றால் அத்வைதம் என்ற சொல் உமனிடங்களில் ஏன் எழுந்தது என்று சொன்னால், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை விளக்க எழுந்தது என்பதிலே ஒற்றுமை. அது கொடுக்கிற விளக்கம் தொடர்பு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு வேறு வேறு மாதிரி விளக்கம் கொடுக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த அடிப்படையில் வேறுபடுகின்றார்கள். அத்வைதம் என்ற சொல் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை விளக்க இயலவில்லை. அத்வைதம் என்ற சொல்லுக்கும் உயிர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, உயிர்களை பற்றி அங்க பேச்சே இல்லை அத்வைதம் என்று சொல்ல. இறைவன் வந்து ரெண்டு இறைவன் இல்லை, ஒரு இறைவன் தான். இத சொல்ல தாயா வந்தது சொல்லு. நீங்க எல்லாரும் போட்டு இறைவனுக்கும் இருக்குள்ள தொடர்பை குறிக்க வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க. இறைவன் ஒருவனே, இறைவன் இரண்டு இல்லை என்றவர்கள் சொல்கின்றார்கள். இன்மை பொருள் இது பொருந்துமா என்று சொன்னால் இது பொருந்தால். ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம் இப்படி சொல்லல அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு பொருந்தாதுன்னு சொல்றோமா? அப்படி அல்ல. இருமொழியிலும் அல்ல, சித்தாந்த அறிஞர்கள் தக்க மேற்கோள்கள் காட்டி இவையெல்லாம் பொருந்தாதவை என்று காட்டியுள்ளார்கள். அதிலிருந்துதான் அடியேன் சொல்கின்றேன். காசிவாசி செந்திநாத ஐயர் போன்ற பெரியோர்கள், அவர்கள் இருமொழியிலும் கடை கண்டவர்கள். அவர்கள் ஒரு உபநிடத வசனத்தை காட்டுவார்கள். என்ன காட்டுகின்றார் என்றால், பரம்பொருளை பிரம்மம் என்று உபநிடதம், பிரம்மம் என்று சொன்னாலே குறிப்பிடும் பரம்பொருள் என்று அர்த்தம். பரம்பொருள் ஒன்று, ஒன்றுதான், அத்வதீயம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம், ஒரு வாக்கியம் வருகின்றது உபநிடதத்தில். ஏகம் ஏகமேவ அத்வதீயம் பிரம்மம், ஏகம் ஏகமேவ அத்வதீயம் பிரம்மம் என்று ஒரு வாக்கியம் வருது. இந்த ஏகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சாத்திரங்களில் கேட்டிருப்பீங்க? ஒன்று என்று பொருள் இல்லையா? ஏகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுன்னு பொருள். ஏகம் ஒன்று, அடுத்தால என்ன வருது? ஏகமேவ ஒன்றுதான். ஏகமேவன்னா ஒன்றுதான், அதை ஒன்றுங்கதே வலியுறுத்தி சொல்றது அவ்வளவுதான். ஏகம்னா ஒன்று, ஏகம் ஏவன்னா அந்த ஒன்றுதான் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லுது, ஒன்றுதான். அப்போ பிரம்மம், பிரம்மம் என்பது பரம்பொருள், பிரம்மம் ஏகம் ஒன்று, ஏகமேவ ஒன்றுதான் சொல்லிட்டு அப்புறம் அத்வதீயம் சொல்கின்றது. ஒன்றுதான் வலியுறுத்திட்டா அப்ப ரெண்டு பரம்பொருள் இல்லைங்கிறது அங்கேயே முடிவாயிருத. அதுக்கப்புறம் இரண்டு இல்லை, அந்த பரம்பொருள் இரண்டு இல்லை அப்படின்னு சொல்லணுமோ? ஏன் சொல்லக்கூடாதா? இப்ப நம்ம வந்து இப்ப பரம்பொருள் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதா? நம்ம பேச்சு விளக்கு வச்சு சொல்லுவோம். நூல் வழக்கு என்பது தனியாக இருக்கின்றது, பேச்சு வழக்கு வேறு, நூல் வழக்கு வேறு. அதிலும் உயரிய நூல்கள் தேவையில்லாமல் ஒரு சொல்லை கூட சொல்ல மாட்டான். ஒரு சொல்லாலேயே கருத்தை முடிக்க முடியும்னா அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒருனா மிகைப்பட கூறல் அப்படின்னு ஒரு குற்றமா வச்சிருக்காங்க. பத்து குற்றங்கள் வச்சிருக்காங்க நூலுக்கு, இருக்கக்கூடாத குற்றங்கள். ஆமா, அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப வந்திருக்க நூல்கள் பெரும்பாலும் நூல்களை பார்த்தா போதும். அதுல பார்த்தா தெரியும் என்னென்ன குற்றங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லாட்டாம குற்றம் அது, குன்ற கூறல் அப்படின்ட்டுருவாங்க. தேவைக்கு அதிகமாக சொன்னா மிகைப்பட கூறல். என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை விளக்குறோம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காமிப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டுக்குள்ளேயே ரொம்ப அதிகமா போய் கடையில் எந்த விஷயத்தை விளக்கு வந்தோம் அப்படிங்கறத விட்டு போட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் போயிருவாங்க. அந்த மாதிரி சொன்னா என்ன, மற்றொன்று விரித்தல் அப்படின்னு குற்றமா வச்சிருக்காங்க. நூல் செய்வது லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஆகவே இறைவன் அருளை பெற்றவர்களுடைய நூல்களே இந்த மாதிரி குற்றங்களில் நீங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த வேதாந்தம் வைணவம் சைவம் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான உடன்பாடான கருத்து வேதம் இறைவனால் அருளி செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது இறைவன் அருளிய வேதத்தில் வந்து இப்படி தேவையில்லாம மிகைப்பட கூறுங்கிற குற்றம் வச்சு சொல்லுவாங்களா? பிரம்மம் ஏகம் ஏகமேவ அத்வதீயம் என்று வசனம் இருக்கும் பொழுது, பரம்பொருள் ஒன்று ஒன்றுதான் என்று சொன்ன பிறகு அந்த பரம்பொருள் ரெண்டு இல்லை, ரெண்டு பேர் இல்லை பரம்பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுல அத்வதீயம் என்ன கருத்துன்னா, பரம்பொருள் ஒன்று, ஏகம் ஏகமே ஒன்றுதான், அத்வதீயம் என்று சொல்லும் பொழுது உயிர் உலகங்களோடு ஒன்றே ஒன்றாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களிடத்தும் இரண்டற்ற கலப்பு கொண்டுள்ளது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதான் நாம அந்த வசனத்துக்கு கொடுக்கிற விளக்கம். இந்த விளக்கம் தான் பொருத்தமுடையது. பிரம்மம் பரம்பொருள் ஏகம் ஒன்று, ஏகமேவ ஒன்றுதான், அதிலேயே ரெண்டு பரம்பொருள் இல்லைங்கிறது அடங்கிட்டது. அப்புறம் அத்வதியம் ஏன் சொல்றாங்க இரண்டு அல்லன்னு? அந்த ஒரே பரம்பொருளாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களிடத்தும், உயிர்களிடத்து மட்டுமா உலகங்களிடத்தும் தான் உயிராகின்னு மட்டுமா சொல்றார்? ஊனாகி இந்த உயிர்கள் தங்கியுள்ள உடம்புலையும் இரண்டற்ற கலப்பை கொண்டுள்ளது பரம்பொருள். இந்த உயிர்கள் உடம்புக்குள் இருந்து வாழ்கின்ற இந்த பஞ்சபூத உலகங்களோடும் இரண்டற்ற கலப்பை கொண்டுள்ளது. அதான் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகினார். நாலு பூதம் தானே சொல்லியிருக்காரு, நீராகி சொல்லலையே. அப்ப நீர்லாம் கலப்பில்லையோன்னு கட்டக்கூடாது இல்லையா? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு செவி சொல்லலையே, சொல்லட்சமாக அறிவித்துக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள் இல்லையா? அந்த மாதிரி நீராகி வரவிச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் அறிவித்துக் கொள்ள மாதிரி விடுறாங்க? நீராகி நாங்க எழுதிட்டா செய்யுள்ள வந்து சீர் ஒழுங்கு கெடும். ஒரு ஒரு ஐடியில மட்டும் அதிகமா சீர் இருக்கும். அதை எப்படி காப்பாத்திருக்காங்க பாருங்க. சீர் ஒழுங்க செய்யுள் அமைப்பை நல்லபடியா பேணிக்கிட்டு தான் கருத்து சொல்லணும். அதுக்குதான் இந்த மாதிரி வழிமுறைகள் சொல்லச்சோம். சொல்லாதத நீங்க ஒண்ணு விட்டு போச்சேன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். எதை விட்டு போச்சு நம்ம சேர்த்துக்கலாம். பொருள் பார்க்கும் போது செய்யுள் அமைப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன இருக்கு? ஆகவே நான்கு பாப்போம். அஞ்சு பூதங்களிலும் உடம்பிலும் உயிரிலும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றான் என்ற கருத்தை அல்லவா அந்த வானாகி முன்னாகில பாக்கிறோம். கோனாகி ஒரே தலைவனாக இருக்கின்ற அந்த பிரம்மம் இப்படி அத்விதீயமாக, அத்விதீயம் அத்வைதம் எல்லாம் ஒண்ணுதான், இப்படி அத்வைதமாக உங்களிடத்து இரண்டர கலந்துள்ளது. ஆகவே ஒன்று பரம்பொருள் ஒன்று ஒன்றுதான் என்று வலியுறுத்தி சொன்ன இடத்திலே அத்வைதம் என்ற சொல் வந்திருக்கின்றபடினாலே அத்வைதம் என்ற சொல் பரம்பொருள் இரண்டு இல்லை என்று சொல்ல வந்த உணர்த்து வந்த சொல் அல்ல. அது ஒன்றுதான் என்ற அந்த சொல்லே, ஏகம் ஏவ என்ற அந்த சொல்லே பரம்பொருள் இரண்டு இல்லை என்பதை உணர்த்தி விட்டது. அதற்கு மேல் அத்வைதம் என்று சொல்லியிருப்பதனால் இந்த அத்வைதம் என்ற சொல் பரம்பொருள் ரெண்டு பேர் இல்லைன்னு சொல்வதற்கு எழுந்த சொல் அன்று, இது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை குறிக்கவே எழுந்த சொல். ஆகவே வைணவத்தில் கொள்ளப்படும் இன்மை பொருளும் பொருந்தாது. சைவ சித்தாந்தத்தில் கொள்ளப்படுகின்ற சாதிருசிய அண்மை பொருள் ஒன்றே அத்வைதம் என்ற சொல்லுக்கு சிறப்பாக பொருந்துவது. ஆகையினாலே அந்த பிரிப்பற்ற கலப்பினை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் தமிழிலே உடனாக இருத்தல், உடனாக இருத்தல் என்று சொல்வார்கள். இறைவன் உயிர்களோடு எப்படி இருக்கின்றான்? உடனாக இருக்கின்றான். பிரிக்க முடியாதபடிக்கு உடனாக இருக்கின்றான். தமிழிலே அத்வைதமாக இறைவன் உயிர்களோடு இருக்கின்றான்னு சொல்றத அந்த அத்வைதத்தையும் தமிழ் படுத்தி சொல்லணும்னா இறைவன் உயிர்களோடு பிரிப்பின்றி உடனாக இருக்கின்றான். இந்த உடனாக இருக்கின்ற சம்பந்தம் இருக்கின்றதே இது மிகச் சிறப்பானது. கொஞ்சம் நாம எண்ணி பார்ப்போம். இறைவன் நம்மோடு உடனாக இருக்கின்றான் அப்படின்னா நம்மோடு கலந்திருக்கின்றான் என்பது அங்கு பெறப்படுகின்றதல்லவா? எண்ணி பாருங்கள். இதுல உங்களுடைய நமக்கிடையே கலப்பு மிக முக்கியம். நம்முடைய அறிவு ஒரே விஷயத்தில் கலந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் என்றெல்லாம் கல்வியாளர்கள் ஆங்கிலத்தில் சொல்கின்றார்கள் அல்லவா? ஆகவே நான் பேசிக்கொண்டே போவதை விட என்ன, இறைவன் உயிர்களோடு உடனாக இருக்கின்றான் அப்படின்னா உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பது பெறப்படுகின்றது அல்லவா? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் உயிர்களோட கலந்தே இருக்கலன்னு வச்சுக்கோங்க. உயிர்கள் எங்கேயோ இருக்கின்றன, அவன் எங்கேயோ இருக்கின்றான், கலப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படி எங்கேயோ வேற வேற பிரிஞ்சிருக்கிற பொருள்களை போய் உடனா இருக்கும் பொருள்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? உடனா இருக்கின்றான் அங்க ஒன்றாக கலந்திருக்கான். இப்ப நாம ரெண்டு மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு உடனாக இருப்பது வேற, கூடுமான வரைக்கும் நெருக்கமா இருக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு மேல உலக பொருள்களுக்கு இடையே கலப்பு இருக்க வழி இல்லை. ஆனால் உயிர் பரம்பொருள் அது இந்த மாதிரி உருவமுடைய பொருள்கள் அல்லவே. ஆகவே அங்க கலப்புங்கிறது பிரிக்க முடியாத கலப்பு தான். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனும் உயிரும் அருவப்பொருள்களாக இறைவனும் உயிரும் உடனாக இருக்குன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற மாதிரி வேற வேற இடங்கள்ல இருந்தா அந்த பொருள்களை உடனாக இருக்கின்றேன்னு சொல்ல மாட்டோம். எனவே இறைவன் உயிர்களுடன் உடனாக இருக்கின்றான் என்று சொன்னாலே ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பது அங்கு தரப்படுகின்றது. சரி, அப்புறம் இறைவன் உயிர்களுடன் உடனாக இருக்கின்றான் சொல்லும் போது இன்னொரு உண்மையும் பெறப்படுது. என்னன்னா இந்த ஏகான்வாதிகள் சொல்ற மாதிரி இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன், என்ன ரெண்டும் ஒரே பொருள் தான், வேற வேற பொருள்கள் இல்லை, இரண்டு இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது இல்லையா? இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன். அப்ப இறைவன் உயிரோடு உடனாக இருக்கின்றான்னு ஏன் சொல்லணும் இல்லையா? உடனாக இருக்கின்றாங்க போதே அப்ப உயிரின்னு ஒரு பொருள், இறைவன் ஒரு பொருள், இறைவன்கிற பொருள் உயிருடன் உடனா இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். எனவே இறைவன் உயிர்களோடு உடனா இருக்கின்றான் சொல்லும் போது இறைவன்கிற பொருள் ஒரு பொருள், உயிர்ங்கிறது இன்னொரு பொருள். எனவே இறைவனும் உயிரும் பொருள் தன்மையால் வேறு என்பதும் அங்கு விடப்படுகின்றது. ஆகையினாலே இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம், அது இறைவன் உயிர்களுடன் உடனாக இருக்கின்ற சம்பந்தம். உடனாக இருக்கின்றான் சொல்லும் பொழுதே கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான் என்பதும் பொருள்தன்மையால் வேறாக இருக்கின்றான் என்பதும் அந்த உடனாக இருத்தலே அடங்கி இருக்கின்றது. அது ரெண்டையும் சேர்த்து விரிச்சு சொன்னால் இறைவன் உயிர்களோடு எப்படி தொடர்பு கொண்டுள்ளான் என்று சொன்னால், உடனாக இருக்கின்றான் அடங்கியுள்ள ஒன்றையும் வேறையும் விரித்து சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் வேறாகவும் இருக்கின்றான். இப்படி 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 இருப்பதற்குத்தான் என்னது உடனாக இருத்தல். உடனாகிறது என்ன செய்கின்றான்? அந்த உயிர்களை வினைக்கேடாக அறிவித்து செலுத்துகின்றான், வினைப்பலன்களை நுகரும் வண்ணம் செலுத்துகின்றான். சரி, பெத்தனையில் இருக்கிற ஆன்மாக்களை வினைப்பலன்களை நோக்கி செலுத்துவான், முத்தியடைந்த ஆன்மாக்களை சிவபோகத்தை நோக்கி செலுத்துவான். எப்படியோ எல்லா ஆன்மாக்களையும் செலுத்துகின்றான். ஆகவே இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான். இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், பொருள்தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான். முக்கியமான கருத்து. இதிலையும் முக்கியமான கருத்து என்னன்னா, உடனாக இருக்கின்றான் என்பதில், பிரிப்பின்றி உடனாக இருக்கின்றான் என்று சொல்வதிலேயே கலப்பினால் ஒன்றாக இருத்தலும் பொருள்தன்மையால் வேறாக இருத்தலும் அடங்கும். ஆகையினால் நாம் இவற்றை ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வேறு வேறு தொடர்புகள் என்று கருதி கொள்ள வேண்டாம். இப்படிலாம் விளக்கமா சொல்லாம நம்ம இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான் சொல்லிட்டு போனா அது யாருக்குமே புரியறது கஷ்டம்தான் இல்லையா. இது என்ன பொழுதுன்னு கேட்டா, ஒன்னு காலைன்னா காலைன்னு சொல்லணும், மதியம்னா மதியம்னு சொல்லணும், இரவுனா இரவுன்னு சொல்லணும், எல்லாம் மூணு பொழுதுன்னு சேர்த்து சொன்னா. இறைவனுக்கும் ரெண்டு பொருள்களுக்கு இடையில ஒரு தொடர்பு சொன்னா ஒரு தொடர்பு தானே இருக்க முடியும். நீங்க மத்தவர்கள்லாம் ஒரு ஒரு தொடர்பு தான் சொல்றாங்க இல்லையா. சங்கரர் ஒண்ணுன்னா ஒண்ணுதான், இறைவனும் உயிரும் ஒண்ணுதான்னு ஒரே பொருள் தான் முடிச்சிட்டு போயிடுறாரு. மதுவர் வேறு வேறுதான், எப்பவும் பிரிஞ்சே இருக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு. ராமானுஜர் இந்த இந்த விஷயத்துக்கே வரல, இறைவன் ஒருவர் தான் அப்படின்ட்டு போயிருந்தாரு. நீங்க மட்டும் ஒன்றாய் வேற உடனே மூணு சொல்றீங்களே, ஏன் சித்தாந்தம் அப்படி சொல்கிறது என்றால் இதுதான் வேதாந்த தெளிவு. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் கேட்டிருக்கீங்க இல்லையா. வேதாந்தம் உபனிடதங்கள், உபனிடதங்கள் சில இடங்களிலே இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்று சொல்லி செல்லும். அதே உபனிடதங்கள் வேறு சில இடங்களிலே, வேறு சில இடங்களிலே இறைவன் உயிர்களோடு வேறாக இருக்கின்றான்னு சொல்லும். அதே உபனிடதங்கள் இன்னும் சில இடங்களிலே இறைவன் உயிர்களோடு உடனாக இருக்கின்றான்னு சொல்லும். இதுல ஒரு ஒரு இடங்களை மட்டுமே புடிச்சுக்கிட்டு அந்த இடம் தான் பக்குவ ஆன்மாக்களுக்கு உரியவை, மற்ற இடங்கள்லாம் வந்து படிநிலையில் இருக்கிற அஞ்ஞானிகளுக்காக சொல்லப்பட்டவைன்னு இவ்வளே விளக்கம் கொடுத்துக்கிட்டு ஒரு இடங்களை மட்டும் புடிச்சுட்டு மற்ற ரெண்டு இடங்களையும் மறுக்கின்றார்கள். யாரு? சங்கரர், ராமானுசர், மத்துவரலாம். சங்கரர் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றாங்க மட்டும் புடிச்சுக்கிட்டு ஒன்றுனா பொருளே ஒண்ணுதான்யா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன ராமானுஜர் உடனாக இருக்கின்றாங்க மட்டும் புடிச்சுட்டு புணமும் புனியும் போல பழத்தில் சுவை போல உடனா இருக்கின்றான்னு சொன்னாங்க. உடனே உங்களுக்கு உண்மை விளக்கம் ஞாபகம் வந்துடும். பழத்தில் சுவைனா அது முற்று உண்மையா நாம சொல்லல, பழத்துக்குள்ள சுவை அடங்கி இருக்கு பாருங்க. பழத்தை தாண்டி சுவை இருக்கா? இங்க மாமலர் தான் அங்க சுவை இருக்குமா? சுவை வந்து பழத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு பொருளின் குணம் அந்த பொருளுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த அடங்கி இருக்கிறதுக்கு மாத்திரம் தாங்க அந்த ஓமை எல்லாம். அது மாதிரி உயிர்கள் இறைவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன வியாபியமாய். அந்த நோக்கில தான் சொன்னோம் இல்லையா, முற்று உண்மையா கொள்ளக்கூடாது. ஆனா ராமானுஜர் முற்று உண்மையா கொள்வார், குணமும் குனியும் போல உடனா இருக்கின்றான்னு கொள்ளுதார். இவர் மத்தவர் வேறாக இருக்கின்றான் சொல்ற ஸ்லோகங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து அதுக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து வேறு வேறுதான் ஒரு நாளும் சேராது போன்றதார். நாம தான் ஒன்றா இருக்கின்றான்னு சொல்ற வசனங்களும் சரிதான், வேறாயிருக்கின்றான்னு சொல்ற வசனங்களும் சரிதான், உடனாயிருக்கின்ற சொல்ற வசனங்களும் சரிதான். உபனிடதங்கள் பொய் விரவாதவை. அப்ப என்ன, அப்ப மூணையும் சரிதான்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏய்வு பற்றி சொன்னவை அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்டா சொல்றார். ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, மெய்கண்டா சொல்றார், இறைவன் உயிர்களோடு ஒன்றா இருக்கின்றான்னு எந்த நோக்கில் உபனிடதங்கள் சொல்கின்றன? கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான். கலப்பினால் மட்டும்தான், பிரிக்க முடியாத கலப்பு, அதனால அது பற்றி தான் ஒன்றா இருக்கிறான்னு சொன்னாங்க. பொருளால் ஒன்றுன்னு சொல்லல. இறைவன் உயிர்களோடு வேறா இருக்கின்றான்னா அப்படி ஒன்றாக கலந்திருந்தவன் வேறா பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. அப்படி உயிர்களோடு பிரிக்க முடியாதபடி இறைவன் கலந்திருந்தாலும் இறைவன் இறைவனே, உயிர் உயிரே, வேறு வேறு பொருள்கள் தான். ஆகவே பொருளால் வேறு, அந்த கலப்பு வந்து பிரிஞ்சிட்டு அர்த்தம் இல்ல, பொருளால் வேறு என்ற அர்த்தத்தில் தான் வேறுன்னு சொல்லுகின்றன. உடன்னா இப்படி இருப்பதுதான் உடன். வேறு ஒரு பொருள் ஒரு பொருளோடு திருப்பின்றி கலந்திருந்தால் அந்த பொருளோடு இந்த பொருள் உடனாக இருக்கின்றது. உடனா ஏன் உடனா இருந்தது என்ன செய்கின்றது? இருவினை கீழாக போக்குவரவு புரியும்படி செய்கின்றது. அதான் அவையே தானே ஆயின்னு அத்வைத சமுத்திரத்தை சொல்லி அப்படி இருந்து கொண்டு என்ன செய்கிறதுனாரு, இருவினையின் போக்குவரவு புரிய செய்கின்றது என்று சொல்லி நேரமும் முடிந்து விட்டது. ஆகையினாலே இந்த அளவிற்கு நாம் இந்த அத்வைதம் குறித்த சிந்தனையை செய்து முடித்துள்ளோம். இவற்றை நீங்கள் தொடர்ந்து பெரிய பெரிய அறிஞர்களிடம் கேட்டு தெளிந்து நல்லாறுவாய் வல்லாறுவாய் கேட்டு மேலும் மேலும் தெளிவு பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய வகுப்புகளும் முடிகின்றன என்பதை உங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சி சிதம்பரம்.